புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக காடுகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வனப்பொருட்கள் மற்றும் வனவிலங்குத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பரணிதரன் அவர்கள் வனமும் மனித சமூகமும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் வந்து முனைவர் கே பரணிதரன், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வனப்பொருட்கள் மற்றும் வன உயிரியல் துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நான் உங்களுக்கு இந்த உலக வன நாள் சம்பந்தமா பேச வந்திருக்கேன்.
சார், இன்றைய தினம் மிக மனிதர்கள் அனைவருக்கும் வாழ்வதற்கு சுத்தமான காற்றை கொடுக்கக்கூடிய உலக வன தினம் அப்படிங்கிற வகையில வந்து கொண்டாடப்படுகிறது. இதோடைய அடிப்படையான வரலாறு என்ன, எப்போ இது இந்த தினம் கொண்டாடப்படுகிறது, இதோட தொடர்ச்சி என்ன, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க சார்.
இந்த உலக வன நாள் வந்து மார்ச் 21ஆம் தேதி, அதாவது ஒவ்வொரு வருடமும் மார்ச் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள வனத்தின் மேல் அன்பு கொண்டுள்ளால் இந்த வன நாள் வந்து கொண்டாடப்படுது. இதனுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு எல்லாருக்கும் தெரியும் FAO-னு சொல்லக்கூடிய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் மாநாடு, 16வது மாநாடு வந்து நடக்குதுங்க. இந்த மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா, காடுகள் மற்றும் காடுகளை சார்ந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுடைய முக்கியத்துவத்தை கருதி அன்றைய காலகட்டத்தில் என்னன்னா, மார்ச் 21ஆம் தேதி வந்து உலக வன நாள் வந்து உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளையும் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுக்கறாங்க. அந்த வரையறையை கொடுக்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா, எல்லா நாடுகளும் அதற்கு வந்து கண்டிப்பா என்ன, காட்டினுடைய முக்கியத்துவம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால அந்த கருத்துக்கு வந்து எல்லா நாடுகளும் வந்து தலை சாய்த்து 2011ஆம் ஆண்டு சர்வதேச காடுகளின் ஆண்டாக அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு அந்த நாள், அதாவது நடைபெற்ற நாள் வந்து மார்ச் 21ஆம் தேதி வந்து அந்த சம்பவம் நடைபெறுகிறது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதி வந்து உலக வன நாளாக உலகம் முழுவதும் உள்ள மக்களால் கொண்டாடப்படுகிறது. சோ இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, காடுகள் மற்றும் காடுகளில் வாழக்கூடிய ஜீவராசிகள் மற்றும் நாம் வாழ காடுகள் முக்கியம் அப்படின்ற ஒரே ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரே ஒரு காரணத்துக்காகவும், காடுகளை அழிக்காம பாதுகாக்கிறது ஒரே ஒரு கருத்தாக கொண்டு இந்த வன நாள் வந்து உலகம் முழுவதும் மார்ச் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது.
இப்போ அந்த காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதோட அந்த வளிமண்டலத்துல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன உருவாகுது சார்?
வளிமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நிறைய அடுக்குகள் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா, கீழே ஸ்டார்ட் பண்ண ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்து மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு வளிமண்டலத்திலையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமான புதரவீச்சு கதிர்களை வந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை தடுக்குது. அதே போல இங்கிருந்து நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு மேல போய் நம்மளுடைய, அதாவது ஓசோன் ஓட்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, எல்லாத்துக்கும் தெரியும் ஓசோன் ஓட்டைகள் வந்து எல்லா இடத்துலயும் பெருசாகுது. அதனால புறஊதா கதிர்கள் வந்து சூரியனிலிருந்து நமக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து பலவிதமான நோய்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா இந்த காடுகள் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா, அதிகமாக மனிதனால் வெளியேற்றப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லா பொருளும் எலக்ட்ரானிக் ஆக்சைட்ஸ்ல இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வெஹிக்கிள் இருந்து எல்லாத்துலயுமே என்ன பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வெளியிட்டுட்டே இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு வந்து மரங்களே இல்லை, காடுகளே இல்லை என்றால் என்ன ஆகுனா, நம்மளால வந்து சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா, எல்லா மரங்களையும் எடுத்துக்கிட்டு நமக்கு புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கக்கூடிய ஒரு தூய்மையான ஆக்சிஜனை வந்து மரங்கள் கொடுக்குது. இந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா காடுகள். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு நாட்டினுடைய லங்ஸ், நமக்கு எப்படி லங்ஸ் ரொம்ப முக்கியமோ, சுவாச இது வந்து ரொம்ப முக்கியமோ, அதே போல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் காடுகள் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாகும். இது வளிமண்டலத்தில் அறப்படக்கூடிய மனிதனால் வெளியேற்றப்பட்ட வாயு கழிவுகளை வந்து சுத்திகரிக்கப்பட்டு ஒரு நல்ல காற்றை வந்து வளிமண்டலத்தில் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த காடுகள் வந்து இருக்கின்றன.
சார், இப்போ அந்த உலகில் காணப்படக்கூடிய அளவுக்கு காடுகளோட வகைகள் என்ன இருக்கு, அதோட பிரிவுகள் என்னென்ன இருக்கு சார்?
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, காடுகள்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஆனா உலகத்துல எல்லா காடுகளையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து வெப்பமண்டல காடுகள், மிதமான காடுகள், போரியல் காடுகள் மற்றும் தோட்ட காடுகள். இதுதான் இந்த 4 வகையான காடுகள். அதாவது இங்கிலீஷ்ல என்ன, டிராபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், அல்பைன் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடியது இந்த காடுகள். சோ இங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அதாவது இந்த காடுகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, எந்த தட்பவெப்பநிலை பொறுத்து, மண் பொறுத்து, நில அமைப்பை பொறுத்து இந்த காடுகளை வந்து வகைப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, காலநிலை வளங்களை பொறுத்து வந்து மொத்தமா 26 வகைகள் வந்து சப் வகைகள், அதாவது ஒரு ஒரு பிரிவின் உட்பிரிவு பாத்தீங்கன்னா 26 உட்பிரிவுகள் இருக்கு. இது வந்து 6 பெரும்பிரிவுகளாக இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த 6 பெரும்பிரிவு உலகத்தில் உள்ள காடுகள் பாத்தீங்கன்னா மித வெப்பமண்டல ஊசி இலை காடுகள், மித வெப்பமண்டல அகன்ற இலை மற்றும் கலப்பு காடுகள், பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், அடர்த்தியற்ற காடுகள் மற்றும் புல்வெளிகள். இது இல்லாம வளர்ப்பு காடுகள்ன்றது நம்ம மனிதனால் வளர்க்கப்பட்ட காடுகள், வளர்ப்பு காடுகள் அப்படின்றது கிட்டத்தட்ட 6 வகைகள் வந்து பெரிய வகைகளாகவும், அதிலிருந்து உட்வகைகள் பாத்தீங்கன்னா 26 வகைகள் உலகம் முழுவதும் உள்ள காடுகள் இருக்கு. சரிங்களா, இந்தியாவில பாத்தீங்கன்னா 16 வகையான காடுகள் இந்தியாவில இருக்கு. இதே இது
சார், இப்போ அந்த காடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வாழக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், என்னென்னலாம் இருக்கு, அதே நேரத்தில் அதுகளுக்கு மனிதர்களாக நாம என்ன செய்யக்கூடிய ஒரு கடமையும் இருக்கு சார்?
ஆக்சுவலா மனிதர்கள் ஒரு காடை ஒட்டிய பகுதியில் வாழக்கூடிய ஜீவராசியில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூச்சியிலிருந்து பெரிய லேண்ட் அனிமல் சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய யானைகள் வகைக்கும் ஒரு காடாகப்பட்டது, காடு வீடாக மாறி அந்த இந்த விலங்கினங்களுக்கு வந்து உண்டு உறைவிடம் மற்றும் அது வாழக்கூடிய தகுதியான இடங்களை வந்து கொடுக்கக்கூடியது காடுகள். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு உணவு சங்கிலின்னு ஒண்ணு இருக்கும். உணவு சங்கிலின்னா தெரியும், எல்லா ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசி சார்ந்து வாழும். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா காடுகள்ல யானைகள் எடுத்துக்கணும், யானைகள் வந்து ஒரு காட்டுல இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் தெரியும் யானைகள் ஒரு காட்டினுடைய செழுமைக்கு காரணம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு யானையாகப்பட்டது ஒரு காட்டினுடைய வளத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஜீவராசியா இருக்கு. குறிப்பா நம்ம சொல்லக்கூடிய சின்ன பூச்சி தேனீக்கள் இல்லட்டா அடுத்த 4 வருடங்கள்ல வந்து 4 வருடங்கள் ஒவ்வொரு இனமாக அழிந்து கொண்டிருக்கும். ஏன் தேனீக்கள்னா ஒவ்வொரு மகர்ந்த சேர்க்கைக்கும் வந்து தேனீக்கள் வந்து ஒவ்வொரு மகர்ந்த சேர்க்கை ஒரு தாவரத்தினுடைய மகர்ந்த சேர்க்கை வந்து தேனீக்கள் மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்குது. அதே போல பார்த்தா சிட்டுக்குருவி நீங்க பாத்துருக்கோம், சிட்டு அதாவது தேன் சிட்டுன்னு பாத்துருப்போம். அந்த தேன் சிட்டுக்குடைய அழகு பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல ஒரு யூ ஷேப்ல இருக்கும். சோ இது என்னன்னா இந்த டியூப்லர் ஃபிளவர் சொல்லக்கூடிய அதாவது ஊமத்தம்பு பாத்திருக்கேன், ஊமத்தம்பு அந்த டியூப்லர் ஃபிளவர்ல பாத்தீங்கன்னா ஆண் பூ பெண் பூன்னு இருக்கும். இந்த ஆண் பூக்கும் பெண் பூக்கும் மகர்ந்த சேர்க்கையை இந்த டியூப்லர் இந்த சிட்டு தேன் சிட்டு போய் தேன் எடுக்கக்குள்ள என்னன்னா ஆண் மகரந்தங்கள் வந்து அதனுடைய அழகுல ஒட்டிக்கும், அந்த பீக்ல ஒட்டிக்கும். அது பெண் மகரந்துகிட்ட போகல, ஆண் பெண் இனப்பெருக்குமே ஒரு பறவையினால நடக்கும். இப்ப இந்த தேன் சிட்டே இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் இந்த ஊமத்தம் வந்து டியூப்லர் ஃபிளவர்ஸ் வந்து காட்டுல இருக்கவே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அதே போலதான் பூச்சி தேனீக்கள். அதே போல யானை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யானை ஒரு காட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா யானைக்கு மட்டும்தான் மிக துல்லியமாக வந்து தண்ணி எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நுகர்வு தன்மை இருக்கு. சோ அதே போல யானை வந்து ஒரு கிளையை உடைச்சதுன்னா அது எல்லாத்தையும் சாப்பிடறது, மற்ற ஜீவராசிகளுக்கு போட்டு அதுல 10-20% மட்டும் தான் சாப்பிட ஆரம்பிக்கும். அதே போல யானை வந்து ஒரு காட்டில இருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து வழியை உருவாக்கி கொண்டு போகும். அப்ப என்ன ஆகும், மற்ற ஜீவராசிகளும் யானை போன பாதையை தான் பயன்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா மாமிச உண்டைகள் பூரா பாத்தீங்கன்னா யானையுடைய பாதையை தான் பயன்படுத்தும். சோ ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு உணவு சங்கிலி இருக்கு. அது அதே போல ஒரு சூழ்நிலையில வந்து அந்த காட்டு சூழ்நிலையில ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறது. குறிப்பா ஒரு பூச்சியினம் அழிந்து போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சில நேரத்தில் என்ன பண்றோம், மறந்துடும். ஆனா உண்மை எதுகளில் ஒரு பூச்சியினம் அழிஞ்சதுன்னா அதை ஒட்டி வாழக்கூடிய ஒரு ஊர்வன அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா ஓணான் பள்ளி இந்த இனம் வந்து அழிந்து கொண்டிருக்குது. ஓணாம்பள்ளி தானே போதும்னு பார்த்தா அதை சார்ந்து வாழக்கூடிய பாம்புகள் வந்து அழிய ஆரம்பிக்கும். பாம்புகள் போனா போய் பார்த்தீங்கன்னா வயல் வழியில் என்ன ஆகும், அதிகமான எலிகளுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு ஜீவராசியுமே என்னன்னா ஓகே இது இப்போ அழிந்து கொண்டிருக்குது பரவாயில்ல போனா போதும் விட்டுட்டோம்னு வச்சுங்க, கடைசியில் அதை வந்து யாரை தாக்குனா மனித குலமாகிய நம்மளதான் கடைசியாக வந்து தாக்கும். அதனால காட்டில் வாழக்கூடிய ஒரு சின்ன பூச்சியாகட்டும் இல்ல பெரிய யானையாகட்டும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அதன் வாழ்வு இடத்திலையும் அதனுடைய சூழ்நிலையிலும் மிக முக்கிய பங்கை வந்து ஆக்கி கொண்டிருக்கு. இதற்கு வந்து காடுகள் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரண், உணவு மற்றும் அது தண்ணி, இந்த 3 விஷயங்களை வந்து இந்த ஜீவராசிகளுக்கு காடுகள் கொடுக்கின்றன.
இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் என்ன அளவுக்கு எங்க காடுகள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான காடுகள் இருக்குது மலை பிரதேசங்கள்ல, கொடைக்கானல் நீலகிரி மாவட்டத்துல வந்து மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டங்கள்ல வந்து அதிக அளவுல காடுகள், என்னன்னா இது மலை சார்ந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 23,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்து காடுகள் பரப்பளவு இருக்கு. இது வந்து தமிழ்நாடுடைய நிலப்பரப்பை கம்பேர் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 18% சொல்லலாம், 18% சொல்லலாம். ஆனால ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டிற்கும் குறைந்தபட்சம் நிலப்பரப்புல 33% வந்து காடுகள் இருக்கணும் அப்படிங்கறது வந்து இன்றியமையாது. அதற்காக தான் தமிழக அரசும் மற்றும் இந்திய அரசாங்கமும் வந்து பாடுபட்டு இருக்கு. காடுகள் மட்டுமல்ல காடுகள் வெளியில உள்ள வேளாண் காடுகள் மற்றும் ட்ரீஸ் அவுட் சைட் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்ப்பு முகாம்கள் நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து நிறைய சீலிங்ஸ் வந்து விவசாய நிலங்களை நடத்திருக்கும் மற்றும் வேஸ்ட் லேண்ட்ல அதாவது பயன்படுத்தாத நிலங்கள்லயும் வந்து நடத்துக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து அரசு வகுத்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மரம் நடும் மற்றும் வளர்ப்பு விழாக்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி ஆறு மிக முக்கியமான காடு வகைகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள் அதிகமா இருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டம்.
இப்போ காடுகள் அப்படி வைத்தா ஒவ்வொன்றும் ஒரு வகையில இருந்தா கூட இந்த பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் அதோட முக்கியத்துவமும் சரி, அதே நேரத்தில் அதுக்கான சிறப்புகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
குறிப்பா பாத்தீங்கன்னா இதை என்ன சொல்லலாம், அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிச்சாவரத்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு இடத்துல வந்து இந்த அலையாத்தி காடுகள் இருக்கு. அலையாத்தி காடுகள் அப்படின்றது என்னன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடியது. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து கிழக்கு கடற்கரையோர முகத்துவாரங்கள்ல தான் இந்த காடுகள் அமைந்திருக்கு. முகத்துவாரங்கள்ல கடல் நீரும் நல்ல தண்ணீரும் வந்து சேர்ந்து சேரக்கூடிய இடத்துல எஸ்டோரி வாட்டர்னு சொல்லுவோம். இது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எண்ணூர்ல ஒரு இடத்துல இருக்கு, கடலூர் மாவட்டத்தில் வந்து பிச்சாவரத்துல இருக்கு, அப்படியே கீழே வந்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முத்துப்பேட்டையில இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, கொஞ்சம் வந்து ராமேஸ்வரத்திலையும் வந்து இந்த ஐலண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது தீவுகள்ல இருக்கு. ஸோ இதனுடைய இந்த மேங்க்ரோவ் காடு உள்ள முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து உலர்தன் அதாவது உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் பெல்ட்ல வந்து ஒரு கோஸ்டல் ஷீல்டா இருக்கு. அதாவது இது புயல் மற்றும் சுனாமி வரக்கூடிய நேரங்களே வரக்கூடிய காலகட்டங்கள் இது ஒரு போர்த்தடுக்கும் அரணாக பயன்படுகிறது. அதே போல வந்து இந்த மேங்க்ரோவ் ட்ரீஸ் கீழே பாத்தீங்கன்னா வேர்கள் வந்து ஒரு புதிய தன்மை கொண்ட ஒரு சிறப்பு தன்மை கொண்ட வேர்கள், அதாவது பாத்தீங்கன்னா சுவாசிக்கும் வேர்கள் இங்குதான் இருக்கு. நிமட்டோபோட்டு சொல்லக்கூடிய சுவாசிக்கும் வேர்கள், நார்மலா வேர்கள் எல்லாமே கீழே தான் போகணும், ஆனா இந்த மரத்துல மட்டும்தான் வேர்கள் என்ன பூமியை பொழந்துகிட்டு மேல வரும். ஏன்னா கீழே வந்து தண்ணி படிந்திருக்குனால அங்க ஆக்சிஜன் கிடையாது, அதனால என்னன்னா அனரோபிக் கண்டிஷனா இருக்கும். அதனால இந்த வேர்கள் வந்து என்னன்னா அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக வேர்கள் பூரா மேல நின்று வரும். இதுதான் வந்து சுவாச வேர்கள் சொல்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தாங்கும் வேர்கள், அதாவது இந்த மரம் வந்து என்ன எப்படி இருக்குன்னா ஒரு கோஸ்டல்ல அதாவது எஸ்டூரி முகத்துவாரத்துல வளர்றதுனால கீழே ரூட் ஆங்கரிங் இருக்கு, அதாவது வேர் பிடிப்பு தன்மை இருக்கு. அதனால என்னன்னா மரத்தினுடைய மெயின் ஸ்டெம்ல இருந்து என்னன்னா வேர்கள் வந்திருக்கும். இந்த வேர் பேருக்கு வந்து சில்ட் வேர்னு சொல்றது. சில்ட் வேர் ஆர் சப்போர்டிங் ரூட்ஸ் அப்படின்றது. இந்த ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் வந்து விதைகள் வந்து தாய் மரத்திலே முளைத்து கீழே விழும். மற்ற எல்லா மரத்திலும் பாத்தீங்கன்னா விதைகளை நம்ம எடுத்துட்டு வந்து சேகரிச்சு ஒரு இடத்துல வச்சு அதை நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனா இந்த ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் விதை விவி பேரி சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மரத்திலே வந்து விதைகள் வந்து வளர்ந்து முளைத்து கீழே விழும். ஸோ இந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்த மேங்க்ரோவ் காடுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குறிப்பா முத்துப்பேட்டை மற்றும் பிச்சாவரத்தில் இருக்கு. பிச்சாவரத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 15-14 வகையான மரங்கள் இருக்கின்றன, மேங்க்ரோவ் மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தினுடைய வேர்களுக்கு அடியில தான் வந்து என்ன இந்த ரால் குஞ்சுகளும் நண்டு குஞ்சுகளும் கடல்ல இருந்து இனப்பெருக்கத்துக்காக இங்க வந்து சேர்ந்து முட்டையிட்டு திரும்பி என்னாகும் திரும்பி கடலுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 170-180 பறவைகள் வாழும் வாழிடமாக இருக்கிறது. எங்க முத்துப்பேட்டை மற்றும் பிச்சாவரம் ஏரியாவில் உள்ள காடுகள். அது மட்டுமல்லாமல் இந்த காடுகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கும் மீனவன் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா பிஷர்மேனுக்கும் மற்றும் அந்த காட்டை ஒட்டி வாழக்கூடிய கிராமங்களுக்கும் ஒரு புயல் தடுக்கும் அரணாகவும் சுனாமி தடுக்கும் அரணாகவும் இந்த காடுகள் இருக்கின்றன.
சரி, இப்போ இந்த காடுகள் வந்து அழிக்கப்படுவதால இல்ல ஒரு நெருப்பு வச்சு பத்த வச்சா பாதிப்பு ஏற்படுறதுனாலயோ ஏதேனும் ஒரு சம்பவங்கள்னாலயோ ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு அதோட இழப்பும் இருக்கு சார்?
காடுகள் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த இன்றைய காலகட்டம் குறிப்பா இந்த சம்மர் டைம் காடுகள் இப்ப வந்து நிறைய அழிக்கிறது அப்படின்றது வந்து மனிதனால் அழிக்கிறது காடுகள் அப்படின்றதுலாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா மனச்சட்டங்கள் வந்து இன்னைக்கு கடுமையாக்கப்பட்டுள்ளன. மனச்சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டதுனால வந்து இல்லீகலா மரம் வெட்டுறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா தடுக்கப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு காடுகள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. ஆனாலும் சில பல சமயம் இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் ஆயிடுச்சு, அதாவது கோடை காலங்கள் வந்தாச்சு. இந்த கோடை காலங்கள் என்ன ஆகுதுன்னா நிறைய அதிக வறட்சியின் காரணமாக தண்ணி இல்லாத காரணமாக என்னன்னா மூங்கில் உரசுவதன் மூலமாக அன்இன்டென்ஷனல் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னன்னா காடுகள் வந்து காட்டு தீயினால வந்து நிறைய பாதிக்கப்படுகின்றன. இந்த காட்டு தீயால் பாதிக்கப்படுவதில் காட்டில் உள்ள மரங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, அதை ஒட்டி அந்த காட்டை ஒட்டி வாழக்கூடிய ஜீவராசிகள் குறிப்பா பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கீழ் மரத்துக்கு அடியில் பொந்துகளில் வாழக்கூடிய ஜீவராசிகளும் என்ன ஆகுதுன்னா இதனால் அழிக்கப்படுகின்றன. அந்த காடு திரும்பியும் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல மழை பெஞ்ச பிறகுதான் வரும். பட் ஒரு சில இது வந்து புல்வெளி மேலாண்மைக்கு வந்து வனத்தீன்றது கரெக்டா, அதாவது கன்ஃபைன்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது வந்து நல்லதுதான். ஆனா வந்து இந்த மாதிரி காட்டு தீகள் வந்து உண்மையில காட்டுகளை வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ட்ரீ கவரும் லெவலும் கம்மியாயிடுது. அதே போல வந்து ஆக்சிஜன் உள்வாங்க ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய தன்மைகளும் வந்து மரத்திலிருந்து கிடைக்கப்படுவது கிடையாது. அதனால எப்பயுமே சொல்லக்கூடியதுன்னா காடு அழிப்புக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது குறிப்பா காட்டு தீ வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வனத்துறையும் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா மக்கள் அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய மக்களால் பங்களிப்பு மக்களால் பங்களிக்கக்கூடிய காட்டு மேலாண்மை திட்டங்கள் வந்து வனத்துறையினை உருவாக்கி இந்த காட்டு தீகளை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க.
சரி, இப்போ இந்த மரம் வளர்ப்பதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கட்டும், அதுக்கான பயன்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சார்?
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திருக்குறள் நல்லா தெரியும் நினைக்கிறேன், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீரர் காடும் உடையதரம். ஒரு 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 நாடு நல்லா இருக்கும்னா அந்த காடுகள் நல்லா இருக்கும். ஒரு நாட்டின் நிலையான வளம் அப்படின்றது காட்டின் நிலையான வளம். ஒரு காடு நல்லா இருந்தாதான் அந்த நாட்டினுடைய வளமும் வந்து நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா மரப்பயிர்களை வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் மற்றும் மரங்களை வளர்க்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறைய ஃபேக்டரிஸ் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து மரங்களை வந்து வளர்க்குறாங்க. இந்த மரம் வளர்ப்பதனால நமக்கு கிடைக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீங்க ஒரு வெயில் காலத்துல வந்து ஒரு மரத்துக்கு கீழ் நிக்கிறதுக்கும் வெயில போய் நிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ ஒரு காடுகளை நம்ம உருவாக்குவதற்கு ஒரு மரத்தை நடுறதுல இருந்து இனிஷியேட் பண்ணோம்னாலே போதும், ஒரு மரங்கள் வந்து ஒரு துளி சிறுதுளி பெருவல்லம்ன்ற மாதிரி ஒவ்வொரு மரம் நடுவதன் மூலயமாக குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சிம்பிளான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மரம் நடுவதனால ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது, மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தீவனங்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு உருவாகுது. சிறு வனப்பொருட்கள், மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கள், கனிகள், இது நமக்கு பயன்படுது. மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிழல் நமக்கு கிடைக்குது. மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வுட், அதாவது சொல்லக்கூடிய மரப்பொருட்கள் நமக்கு கிடைக்கும். கடைசியா ஒரு மரம் வந்து அதனுடைய வாழ்நாளை முடிச்சு வெளியில வரக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த மரத்தை எடுத்து நம்ம என்ன பண்றோம், நிலவுகள், கதவுகள், வீட்டுக்கு தேவையான ஜன்னல் பொருட்கள் செய்யறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா மரம் வளர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த மரம் வந்து நமக்கு உண்டான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கடைசி அது இறக்குற வரைக்கும். அதாவது ரெண்டு விதமான பலன்களை கொடுக்கும், ஒண்ணு நேரடியான பலன், இன்னொன்னு ஒன்று மறைமுகமான பலன்கள். இதுல மறைமுகமான பலன்கள் வந்து ரொம்ப அதிகம், அது நமக்கு கண்ணுக்கு தெரியலட்டாலும் அதனுடைய முக்கியத்துவம் வந்து மிக மிக அதிகம். அதனால மரம் வளர்ப்பது என்பது ஒரு மரம் வளர்ப்போம், நம்ம வந்து நல்ல வளம் பெறுவோம் அப்படின்றது. ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார்மிங் கம்யூனிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயிகளுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ அதனுடைய அவங்களுடைய விவசாய நிலங்களுடைய பன்ஸ்ல, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லைகள்ல வந்து இன்னைக்கு மரப்பயிர்களை வந்து நிறைய நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மரப்பயிருக்கும் வந்து மரப்பயிரும் ஒரு பணப்பயிர் அப்படின்ற கான்செப்ட்ல நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மரப்பயிர்களை நம்ம, அதாவது குறிப்பா மரம் நடுறது மூலயமா நம்ம நாட்டிற்கும் பயன், நம்மளுடைய வீட்டிற்கும் பயன் என்று
இன்றைய தினத்தின் முக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மரம் வளர்ப்பதற்கு பொதுமக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகவல்,
குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இன்னைக்கு வேளாண் காடுகள் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பரவலா பேசப்படுது. வேளாண் காடுகள் அப்படின்றது என்னன்னா, மரப்பயிரோடு சேர்ந்து நம்மளுடைய விவசாய பயிரையும் பயிரிடுறது. இதன் மூலமா என்னன்னா, ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா, மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கொட்டக்கூடிய இலைகள் வந்து மக்கி மணலுக்கு, அதாவது விவசாய பயிருக்கு ஒரு நல்ல உரமாக இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, விவசாய பயிர்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், ரெண்டு வருமானம், விவசாய பயிர்லேருந்து ஒரு வருமானம் இருக்கும், மரப்பயிர்ல இருந்து ஒரு வருமானம் இருக்கும். அதே போல வந்து மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, மரப்பயிரும் பணப்பயிரே தான். அதுக்கு உங்களுடைய நிலத்துக்கு ஏற்ற என்ன மரங்கள் வரும், அந்த மரத்துக்கு ஏற்ற என்ன விவசாய பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அருகில் உள்ள விவசாய அலுவலர்கிட்ட நீங்க கேட்டுட்டு உங்களுடைய நிலத்தின் தன்மையை அறிந்து அங்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவை பொறுத்து நீங்க வேளாண் காடுகளை பின்பற்றுவதன் மூலயமாக ஒரு நாட்டிற்கு நீங்க வலு சேர்க்கறீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா காடுகளுடைய சதவீதத்தை வந்து நீங்க உயர்த்துறீங்க, அதே போல உங்களுடைய வீட்டினுடைய வருமானத்தையும் உயர்த்துறீங்க. ஸோ வேளாண் காடுகள் வளர்ப்போம், நாட்டின் வளம் பெருகுவோம். இதுதான் என்னுடைய மிக முக்கியமான கருத்து இந்த உலக வனநாள்ல நான் சொல்லக்கூடிய விஷயம்.
இப்போ காடுகள் எந்த அளவுக்கு ஒருமிச்சு இருக்கோ அதே நேரத்துல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து நல்ல ஒரு சுத்தமான காற்றை இனி வரும் சந்ததிகளுக்கு நம்ம வந்து கொடுப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
உலக வனநாள்ல என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு விவசாய நண்பர்களுக்கும் ஒரு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்து வரக்கூடிய சந்ததியினர், குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகை வந்து கூடிக்கிட்டே தான் போக போகுது. அந்த மக்கள் தொகை கூட கூட நம்மளுடைய பொல்யூஷன் லெவல், அதாவது பொல்யூஷன் லெவலும் கூட போகுது. நீங்க வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு ஆக்சிஜன் வங்கி, ஒரு ஆக்சிஜன் வங்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு தூய்மையான ஒரு காற்றை வந்து சுவாசிக்க நீங்க கொடுக்குறீங்க. மரம் வளர்ப்போம், வரக்கூடிய சந்ததியினர்கள் வாழ வழி வகை கொடுக்கும் ஆக்சிஜனை நீங்க கொடுங்க. அதே போல நாட்டினுடைய வளத்தையும் நம்ம பெருக்குவோம், மழை அளவையும் நம்ம ஓரளவுக்கு அந்த வனத்தின அந்த மரங்கள் நடுவதன் மூலம் மழை வளத்தையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும் சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
உலக வன தினமான இன்று வனதினத்தில் முக்கிய தகவல்களாக காடுகளோட முக்கியத்துவம் என்ன, அதோட வளர்ப்பக்கூடிய பயன்கள் என்ன, நமக்கு மரங்கள் என்ன கொடுக்குது, நாம மரங்களுக்கு வளர்ப்பதற்கான வகையில் என்ன செய்யணும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நாம விலங்குகளுக்கு எந்த வகையில் உதவணும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
தகவல்களை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது துறை வன பொருட்கள் மற்றும் வன உயிரியல் துறை சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை உலக காடுகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வனப்பொருட்கள் மற்றும் வனவிலங்குகள் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பரணிதரன் அவர்கள் வனமும் மனித சமூகமும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.